மாதம் 16ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெறுகிறது. இன்னும் சரியாக 16 நாட்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. நம்மோடு கலந்து கொண்டு தமிழக அரசியலை அலசுகிறார் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர், ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட், சுயாதீனமான பத்திரிகையாளர் மணி என்று அழைக்கப்படுகின்ற ஆர். ராமசுப்ரமணியன் அவர்கள் கடந்த சுமார் 25 ஆண்டு காலமாக இந்தியாவின் முன்னணி ஊடகங்களில் பணிபுரிந்த அனுபவம் கொண்ட மணி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இப்போது நம்மோடு இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி தருகிறது. வணக்கம் மணி அவர்களே.
வணக்கம்.
தேர்தல் பிரச்சாரம் மிகவும் சூடாக நடந்து கொண்டுள்ளது இல்லையா தமிழ்நாட்டில்?
ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது.
இந்த பிரச்சாரத்தை பொறுத்தளவில் யார் முந்துகின்றார்கள் என்று உங்களுக்கு படுகிறது?
அவ்வாறு இந்த தேர்தலில் சொல்ல முடியவில்லை. பரவலான ஒரு கருத்து 10 நாட்களுக்கு முன்பு வரையில் இந்த தேர்தலில் அதிமுக, அதாவது ஜெயலலிதா கட்சி, வெற்றி பெற்றுவிடும். ஏனெனில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது பரவலாக திமுகவிட எப்போதுமே சற்று 4-6% கூட இருப்பதால் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் 5-5 அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் இப்போது சிறிது சிறிதாக கடந்த 10 நாட்களாக நிலைமை மாற ஆரம்பித்திருக்கிறது. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவுக்கு சரியான போட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறது.
வணக்கம் தயாபரன் அவர்களே.
அதிமுக தான் நான் ஓட் பண்ணுவேன்.
ஏன்?
காரணம், இன்றைக்கும் அந்த நிலைமைகள் கொள்கையிலிருந்து மாறவில்லை.
என்ன கொள்கையிலிருந்து மாறல?
திமுக தில்லுமுள்ளு என்று சொல்லி கணக்கெடுத்துட்டோம். தேமுதிமுக பற்றி சொல்றேன், இப்ப கைப்பாட்டில இருக்கிறோம். கையோங்கல் அளிக்கிறது, ஒரே சன்னித்தனத்திலே இருக்கிறேன். ஆனபடியாக முதலாவது அதிமுக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும்.
அதாவது மணி அவர்களை, இவரு தயாபரன் சொல்ற இந்த விமர்சனத்துல உண்மை இருக்கிற மாதிரி படுதா?
தேமுதிக சண்டித்தனம் பண்ணுதுன்றது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா விஜயகாந்த் அந்த இமேஜ் என்பது அந்த பொது வெளியில் அவர் நடந்து கொண்ட முறையால் குறைந்திருக்கிறது. திமுக மீதும் கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த தேர்தலில் உறுதியாக நாம் முடிவை கணிப்பது என்பது தற்போதைக்கு கடினம்.
வணக்கம் பஷீர் அவர்களே.
வணக்கம் ரேசல் சார். காலத்துக்கு ஏற்ற ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னாக்கா, உண்மையான மாற்றத்தை எதிர்பார்க்கும் தமிழக மக்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய நாம் தமிழர் தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறேன். 50 வருஷமா இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. மேலும் இன்னும் முக்கியமா சொல்ல போனாக்கா, அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஆரம்பிக்கிற திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும் சரி, எவன் யாரெல்லாம் திமுக என்ற தீல இருந்து கட்சி வச்சிருக்காங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது. அதனால முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து தமிழர்கள் இல்லாம இருக்கிறதுனால அவங்கள வேற ஒரு மாநிலத்துக்காரவங்க, முக்கியமா ஆந்திராக்காரவங்க, இல்லாட்டி கர்நாடகா, இல்லாட்டி மலையாளி, இந்த மாதிரியான இவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுடைய உண்மையான அக்கறை அவங்களுக்கு கண்டிப்பா இல்ல.
இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இளைஞர்கள் மத்தியில் மிகவும் சொற்பமான அளவுக்கு ஒரு ஆதரவு காணப்படுகிறது. ஆனால் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கோ அல்லது வந்து ஓரிரு இடங்களை ஆட்சியை கைப்பற்றுவது என்ற அளவு கூட நீங்கள் போக தேவையில்லை. கள யதார்த்தத்தை பார்த்தீர்கள் என்றால் ஓரிரு இடங்களில் வெல்லுவதற்கு கூட அவர்கள் வாய்ப்புகள் மிகவும் குறைவு. வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான ஒரு செல்வாக்கு அவர்களுக்கு இல்லை. என்னன்னா, நாம இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் செட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் போஸ்ட் போல், யார் வந்து பதிவாகக்கூடிய வாக்குகளில் அதிகமாக வெல்லுகிறார்களோ, குறைந்தபட்சம் பதிவாகக்கூடிய வாக்குகளில் 30% ஒருவர் பெற்றால் தான் அவர் வெல்ல முடியும். ஆகவே அந்த கோணத்தில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி ஒரு இடங்களை வெல்லுவது கூட கடினம். ஏன்னா இது இதனை வந்து நான் யதார்த்தமா சொல்றேன், இதுதான் ரியாலிட்டி. அவங்க அவங்க கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அது குறித்த விமர்சனம் என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. நான் சொல்வது யதார்த்தம்.
வணக்கம் சிவசாமி அவர்களே.
வணக்கம். நான் நினைக்கல அதிமுகவோ திமுகவோ மெஜாரிட்டியா வருமாண்டு, இந்த முறை எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வர வேண்டும், வெறும் ஒரு தரம் புல் மெஜாரிட்டியா வருவீங்கன்னு நான் நினைக்கல. கூட்டணி அரசாங்கம் தான் வரும் போராடக்கு. ஏனென்றால் அவ்வளவு தூரம் பிரச்சாரம் நல்லா போய்கொண்டிருக்கிறது. எந்த கருத்து அப்படித்தான், நாம் தலைவருக்கு நாங்கள் ஆதரிக்கத்தான் போகணும், அவருக்கு கஷ்டம், அவர் வந்து கொள்றது கஷ்டம். இப்ப திமுகவும் அதிமுகவும் தான் போட்டி இருக்கு, ஆனால் ஒரு தரம் புல் மெஜாரிட்டியா வருவீங்கன்னு நான் நினைக்கவில்லை.
தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கா என்ன?
ஆமாம், கண்டிப்பாக அத்தகைய ஒரு வாய்ப்பு இருப்பதாக விவரமறிந்த சிலர், அதாவது வந்து நான் பேசி பார்த்த உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சில ஐஏஎஸ் அதிகாரிகள், மூத்த பத்திரிகையாளர்கள், இன்னும் சொல்ல போனால் களம் பல கண்ட அரசியல்வாதிகளும் கூட இப்பொழுது கடைசியாக 3வதாக பேசிய அந்த நேயர், அவருடைய பெயர் என்ன?
சிவசாமி அவர்கள்.
சிவசாமி அவர்கள் சொன்னதைத்தான் சொல்லுகிறார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஏழு தேர்தல்களை 1989 நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலும் நான் ஒருவேளை அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை நாம் அதையும் நாம் ஒதுக்கி தள்ள முடியாது என்றுதான் கருதுகிறேன். முதன்முறையாக தமிழகம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்ற கருத்து எனக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2006 தமிழ்நாடு வந்து இந்த ஒரு கொல்லிஷனரா கூட்டணி அரசு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போக துவங்கி விட்டது. அதாவது 2006 திமுக 96 இடங்களும் அதிமுக 66 இடங்களும் பெற்றன. ஆனால் கருணாநிதி சோனியா காந்தியிடம் தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி 36 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவை வெளியிலிருந்து வாங்கி கொண்டு அவர்களை அமைச்சரவையில் சேர்க்காமல் ஆட்சியை நடத்தி விட்டு போனார். அதனால்தான் இன்றளவும் ஜெயலலிதா அதை மைனாரிட்டி அரசு என்று சொல்கிறார். 2011 அதிமுக 105 இடங்களை பெற்றது. இப்பொழுது மறுபடியும் தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்ற கருத்து வந்து பரவலாக விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. வரலாறு அப்படித்தான் நிகழும், மேற்கோட்டில் நிகழாது, சுழன்று சுழன்றுதான் நிகழும். ஆகவே நாம் அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த முறை வாக்குகள் 5 பிரிவதால் தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான், அதற்கும் வாய்ப்பு இருப்பதாகத்தான் நானும் கருதுகிறேன்.
வணக்கம் பால்ராஜ் அவர்களே.
வணக்கம் சார். பாருங்க, இப்ப தொண்டு கட்சி அந்த கட்சி இப்ப எல்லாம் வாராங்க, வந்து சொல்றவங்க வந்து அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னன்னா பணத்துக்காகத்தான் வராங்க கேட்டீங்களா, மக்களுக்காக யாருமே வரதில்ல. நான் என்ன கேட்டா வந்து யாரு சின்ன வேலை இருந்தாலும் செஞ்சிருக்கிறாங்க, அதை தான் எதிர்பார்க்கணும் கேட்டீங்களா.
இப்ப மணி அவர்களை, இப்ப இலவசங்கள், இலவச திட்டங்கள் இதுகளெல்லாம் வந்து கொடுக்கறதுனால ஆளும் அதிமுகவும் சரி, அல்லது என்ன எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுகவும் சரி, அல்லது மக்கள் நல கூட்டணி தேமுதிக அது மாதிரியான கட்சிகள் வந்து ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கா மக்கள் மத்தியில?
ஆமாம், இது வந்து கடந்த 10 இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. இலவசங்களும் தமிழக தேர்தலும் என்பது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஃப்ரீபீஸ், அதாவது ஃப்ரீபீஸ் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு தமிழ்நாட்டில் இருக்குது. 2006 திமுக கலர் டெலிவிஷன் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது, கருணாநிதி கொடுத்தார். 2011 ஜெயலலிதா அவர்கள் மிக்சி கிரைண்டர் இலவச ஃபேன் லேப்டாப் எல்லாம் கொடுத்தார், வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த முறை கருணாநிதி அவர்கள் பெரிய அளவு இலவசங்கள் ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம், கொடுக்கல அவர். அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கு மட்டும் செல்போன் கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு, மற்றபடி இலவசங்களை பத்தி அவர் எதுவும் சொல்லல. அதிமுக இதுவரையில் தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை, இன்னும் 2-3 வெளியிடப் போகிறது என்கிறார்கள். பல விதமான யூகங்கள் வருகின்றன அண்ணா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஃப்ரீபேஸையும் இலவசங்களையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. வீட்டுல ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா முகம் பதிச்சு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அது வந்து கலர் டெலிவிஷனோ மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் சீலிங் ஃபேன் ஏதாவது இருக்கும், லேப்டாப். ஆக இந்த முறை வந்து ஜெயலலிதா பிரிச்சு கொடுப்பாரு, வாஷிங் மிஷின் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அல்லது இன்னைக்கு காலையில் வந்திருக்க ஜூனியர் விடல பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி கொடுக்க போறாருன்றாங்க. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து 2013 டிசம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்புல கண்டபடி வந்து இலவசங்களை வழங்க முடியாத தேர்தல் அறிக்கையில அதற்கான நிதி ஆதாரங்களை காட்டணும்னு சொல்லி இருக்குது. மாநில பொருளாதாரம் மிகவும் அபாயகரமான கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜெயலலிதாவின் தேர்தல் அறிக்கையில் இன்னும் சில நாட்கள் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் வந்து பெரிய அளவுல இருந்ததுன்னா அது வந்து ஒரு பாதிப்பை வந்து பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்தும். அது இலவசங்கள் வந்து இந்த தேர்தலில் இதுவரை வெளியிடப்பட்ட எந்த கட்சியின் அறிக்கையிலும் பெரிய அளவில் இல்லை. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை நாம் இன்னும் அது வந்த பிறகுதான் இது குறித்து ஒரு முழுமையான கருத்தோட்டத்தை பெற முடியும்.
வணக்கம் மனோவர்களே.
வணக்கம் ஆராய்சல். யதார்த்தம் என்று சொன்னால் என்ன பொறுத்தளவில் ஜெயலலிதா தான் திரும்ப வர வேணும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா அங்க தமிழ்நாட்டு நிலைமையை வச்சுக்கொண்டு சொல்றேன். ஆனா கொள்கை அளவில் பார்த்தால் வைகோ ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர், சீமானை விட.
ஆனா வைகோ தான் போட்டியை போடலையே,
போட்டிக்கு போடையில. ஆனா அவர் சார்ந்த அந்த கட்சி வந்தால் அவருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்ற தனிப்பட்ட கருத்துனா அப்ப சீமான் அவர்கிட்ட கொள்கையெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இப்ப அங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு இன்னும் விழித்தளவில்லை. இப்ப பேரே தமிழ்நாடுன்றது இருக்குது, ஆனா அங்க வந்து அந்த தமிழ் உணர்வு வந்து இன்னும் கம்மியா தான் இருக்குது. இப்ப ஜெயலலிதா இப்ப இருக்கிற நிலைமையில கருணாநிதியை நான் கணக்கிலேயே எடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் எத்தனை சந்தர்ப்பங்கள் கிடைத்து தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களை தவற விட்டுவிட்டார். ஜெயலலிதா வந்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இளத்தமிழ் மக்களுக்கும் சாதகமாயிருக்கும் என்பது என்னுடைய கருத்து.
மனோ முன்வைத்த ஒரு கருத்தோட சேர்ந்த ஒரு கேள்வி, வைகோ வந்து வரணும் அப்படின்னு விரும்புறாங்க, ஆனா வைகோ தேர்தலில் போட்டி போடல. இது வந்து தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல தனிப்பட்ட வகையில கூட வைகோவுக்கு அரசியல் எதிர்காலத்தில் எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்க முடியாமைக்கு இந்த கோவில்பட்டி தேர்தல் புறக்கணிப்பை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படுதா?
ஆமாம், இது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரெண்டா தான் நீங்க பாக்கணும். ஏன்னா வந்து ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான மாற்று என்று சொல்லி களத்தில் இறங்கியவர்கள் மக்கள் நல கூட்டணியினர், அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ. அவர் கடைசி நேரத்துல வந்து தேர்தல போட்டியில இருந்து விலகுறாரு. அதுவும் எப்படி விலகுறாருன்னா அதை முறையா அவர் வந்து அறிவிச்சுட்டு கூட விலகல. அவர் அங்க வந்து தேவர் சிலைக்கு மாலை போட போறாரு, அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. தன்னுடன் ஒரு வேட்பு வேறு சிலர் அழைத்து கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்ய அலுவலகத்துக்கு உள்ள போறாரு. திடீர்னு வந்து கல்யாணத்துல வந்து உட்காந்துட்டு மாப்பிள்ளையை எழுப்பிட்டு வேற ஒரு மாப்பிள்ளையை உட்கார வைக்கிற மாதிரி கூட அழைத்து கொண்டு போன அந்த ரமேஷ் விநாயக் என்பவரை, விநாயக் ரமேஷ் என்பவரை அவர் வந்து வேட்பாளராக ஆக்குகிறார். அதில் கூட ஒரு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இது வைகோ மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை மேலும் சீர்குலைத்திருக்கிறது. இந்த வைகோவின் விலகல் என்பது வந்து மக்களான கூட்டணி தேமுதிகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா பாதிக்காதா என்பதெல்லாம் பொருத்தமற்ற கேள்வி. ஏன்னா அவர்கள் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு பெரிய அளவில் இல்லை. ஏனெனில் இந்த பந்தயத்தில் ரெண்டு குதிரைகள் தான் ஓட ஆரம்பித்திருக்கின்றன. இன்னும் வரும் நாட்களில் இந்த ரேஸ்ல ரெண்டு குதிரை தான் இருக்கும், திமுக அண்ணா திமுகன்னு. ஆகவே இது வந்து வைகோவோட முடிவு வந்து மேலும் அவருடைய அரசு நிலைப்பாட்டை கேலிக்கூத்தாக்கி இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இதற்கு முன்பு பேசி அந்த நேயர் சொன்னது போல தனி இளம் ஜெயலலிதா பத்தி சொன்னதுல ஒரு உபரி கருத்து நான் சொல்ல விரும்புவது, சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இந்த தேர்தல் அறிக்கையில் ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திமுகவோட தேர்தல் அறிக்கை வரல, ஆனா அந்த அம்மா பேசும்போது இரண்டு கூட்டங்களில் நான் வந்தால் தனி இளம் அமைக்க பாடுபடுவேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஒரு மாநில அரசால் தனியிடம் அமைக்க என்ன செய்ய முடியும் என்பது அவருக்கு தான் வெளிச்சம். நெடுமாறன் ஒருவர் மட்டும் அந்த கருத்தை வரவேற்றிருக்கிறார். ஆகவே இந்த தேர்தலில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்திலும் தனியிடம் பற்றி பேசவில்லை. ஜெயலலிதாவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுமா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய பேச்சில் ஒரு இடத்தில் பேசும்போது, ஐ திங்க் சேலமோ திருச்சியோ அங்க பேசும்போது அவர் தனியிடம் என்ற வார்த்தையை உச்சரித்தார், நான் வந்தால் தனியிடத்தை பெற்றுத் தருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஆகவே அதுவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான உபரி தகவல் இந்த தேர்தல்களை பொறுத்தவரையில், ஜெயலலிதாவின் தனி இழம் என்ற அந்த கொள்கையை பொறுத்தவரையில்.
வணக்கம் தேவராஜ் அவர்களே.
வணக்கம். சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியைத்தான் நான் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது எவ்வளவு தூரத்துக்கு யதார்த்தமோ தெரியவில்லை. ஆனால் என்றைக்காவது இருந்தாலும் ஒரு காலத்திலே அந்த கட்சி வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். என்னடா, நான் மெட்ராஸ் சில இளைஞர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் தீமானை பற்றி தான் அவர்கள் முன்பு, இப்ப இல்லை, நான் ஒரு நாலு வருடங்களுக்கு முன் சந்தித்த பொழுது. அதனால வருங்காலத்துல எப்படியும் தீமானுடைய கட்சி, அதாவது தமிழனை தமிழனை ஆள வேண்டும், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற அந்த கொள்கை இன்றைக்கு இல்லாட்டியும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டை மாற்றி அமைக்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சீமான் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியை வரவேற்க வேண்டும். புரிந்து களத்தில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதற்கு முன் வந்ததை முதலில் நாங்கள் வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்றும் தமிழன் என்ற ரீதியிலே. ஆகையினாலே என்றைக்கும் மனத்திரையிலே அவர் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். இல்லை, தமிழனுடைய கனவும் அதுதான், அவர் வர வேண்டும். அந்த தமிழ்நாட்டு மக்களை விடுத்தெழுவதற்கு ஒரு நேரம் நிச்சயம் வரத்தான் போகுது என்பது இது. இந்த தேர்தலில் அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் தொகுதிகளில் கூட வராட்டியும் அவர் வந்து ஏதோ செயல்படக்கூடிய ஒரு இளை தலைவராக வருவார் என்றது நம்பிக்கை இருக்கிறது.
ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து அவர்கள் வந்து 234 தொகுதிகளிலும் போட்டியில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் மத்தியில் ஓரளவுக்கு அவர்களுக்கு ஆதரவு காணப்படுகிறது. நான் பேசிய சிலர் வந்து நான் ஆச்சரியப்படும் விதத்தில் அவர்கள் கடந்த காலங்களில் திமுக அண்ணா திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை நாங்கள் நாம் தமிழருக்கு வாக்களிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் வந்து புதியதாக இருக்கிறார், நியூ, ஆங்கிலத்தில் சொல்லுவதுனா நியூ. மோடிக்கு எப்படி 2014 இந்திய நாடாளுமன்ற தேர்தல்களில் வந்து ஒரு ஆதரவு வந்தது, அதாவது பிஜேபி பிடிக்காதவர்கள் கூட மோடிக்கு போட்டார்கள், ஏனெனில் ஒரு புதிய மனிதராக இருந்தார். அது போல வந்து இந்த நாம் தமிழருக்கு வந்து ஒரு, என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சொற்ப அளவிற்கு சற்று கூடுதலாக ஒரு ஆதரவு இருக்கிறது. நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், யாருடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி உடைக்கப் போகிறது. நாம் தமிழர் கட்சி என்னை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு இடங்களில் ஒரு இடத்தில் ரெண்டு இடத்தில் வெல்வது கூட கடினம். ஆனால் அவர்கள் உடைக்கக்கூடிய சில ஆயிரம் ஓட்டுகள் யாருடைய ஓட்டுகள் என்பதுதான் நாம் இப்போது கவலைப்பட வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயம். திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகளை அவர்கள் உடைக்கிறார்களா, அல்லது அதிமுகவிற்கு ஆதரவான ஓட்டுகளை உடைக்கப் போகிறார்களா என்பதுதான் நாம் சுவாரஸ்யமான கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த தேர்தல் என்பது அவர்களுக்கு ஒரு களப்பரிசோதனை. அடுத்த தேர்தல் அது எப்பொழுது நிகழ்ந்தாலும், முறைப்படி பார்த்தால் 2021 நிகழ வேண்டும், அதற்கோ அதற்கு முன்போ எப்பொழுது நிகழ்ந்தாலும் அதில் அவர்கள் சற்று கூடுதலான பலத்தை பெற்றிருப்பார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாம் தமிழரின் கட்சியின் பர்ஃபார்மன்ஸ், அதனுடைய செயற்பாட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யாருடைய வாக்குகளை அவர்கள் உடைக்கப் போகிறார்கள், அதனால் லாபம் ஜெயலலிதாவுக்கா கருணாநிதிக்கா என்பது மட்டும்தான் இதில் ஒரு ஆய்வாளனாக பத்திரிகையாளனாக நான் பார்க்கக்கூடிய விஷயம்.
ஜெயலலிதா வந்து துவக்கத்துல வந்து அதிமுகவுக்கு இருந்த ஒரு ஆதரவுன்னு சொல்றதை விட அதிமுக அரசு மீது அந்த அளவுக்கு எதிர்ப்பு வலை இல்லாம இருந்த போக்கு மாறி இப்ப ஒரு 4-5 வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இறந்ததுனாலேயே நம்ம வந்து அதிமுக அரசின் செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி படுது. அப்படியான மற்றபடியே வந்து ஜெயலலிதா வந்து அன்பாப்புலர், அதாவது செல்வாக்கு சரிகிறதுக்கு என்ன காரணங்கள் உள்ளன?
அதாவது இது நம் முதலில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள், மாநில தேசிய ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற முறைதான் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதாவின் கடந்த 2 ஆட்சி காலங்களில் 1991-1996 ஜெயலலிதாவுக்கு எதிரான செய்திகளை பிரதானமாக முக்கியத்துவம் கொடுத்து போட்ட ஊடகங்கள் இந்த முறை வாய்மூடி மௌனியாக இருக்கின்றன. இதன் காரணமாக அதிமுகவுக்கு எதிராக ஏதோ எதிர்ப்பே இல்லை, ஜெயலலிதா மிகவும் பாப்புலராக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தோட்டம் நிலவுகிறது. ஜெயலலிதா மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு எழவில்லை என்பது உண்மை, அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த அரசுக்கு எதிராக பல இடங்களிலும் எதிர்ப்பு காணப்படுகிறது. உதாரணத்திற்கு பல அமைச்சர்கள் இந்த பிரச்சாரத்திற்கு போகும்போது தொகுதியில் இருந்து மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். கடலூரில் ஒரு அமைச்சர் 50 போலீசார் சூழ போய் தான் வாக்குகளை கேட்கிறார், ஏனெனில் மக்களின் மத்தியில் அவருக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு எதிராக, ஜெயலலிதா அரசாங்கத்திற்கு எதிராக மக்களிடம் இருக்கக்கூடிய ஓர் அளவுக்கான அந்த எதிர்ப்புணர்ச்சி, அது பர்சன்டேஜ் வைஸ் எப்படி வேணா இருக்கலாம், அது டிபேட்டபிள். ஆனால் அந்த எதிர்ப்புணர்வை பிரதிபலிக்க ஊடகங்கள் தவறு காரணமாக ஜெயலலிதாவுக்கு எதிராக எந்த விதமான அழியும் இல்லை, அவர் இன்னமும் பாப்புலராக இருக்கிறார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது, இது தவறு. இரண்டாவது, 2 கூட்டங்களில் 5 பேர் செத்து போனார்கள் அவருடைய கூட்டத்தில், அதுவும் வந்து ஒரு எதிர்மறையாக போயிருக்கிறது. ஒரு நீர்பூத்த தெருப்பாக இந்த அரசுக்கு எதிரான உணர்வு, ஆன்டி இன்கம்பன்சி என்பது இருக்கிறது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் 5 ஆண்டுகள் அது ஆட்சியை முடித்துவிட்டு மக்களிடம் போகும்போது அந்த அரசுக்கு எதிரான உணர்வு என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த முறை அப்படி இல்லை என்ற தோற்றம் ஏற்படுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக நான் சொல்லுகிறேன், இந்த 2 கூட்டங்களில் சேலம் மற்றும் விருத்தாச்சலத்தில் ஜெயலலிதா கூட்டத்தில் மொத்தம் 5 பேர் செத்த பொழுது தினகரன் பத்திரிகையை தவிர மற்ற எந்த பத்திரிகையும் அந்த செய்தியை முதல் பக்கத்தில் போடவில்லை, அதை உள்பக்கத்தில் போட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த கடைசி கட்டத்திலும் கூட ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
இப்ப திமுகவுக்கு பலவீனங்கள் அப்படிங்கிற மாதிரி என்னப்படுது, அதாவது ஒரு 93 வயசுல ஒரு முதலமைச்சராக மாறுற மாதிரியான ஆளுக்கு ஒரு ஓட்டு போடுறதா அப்படிங்கிற மாதிரியா, அல்லது அதன் ஊழல் 2G அது மாதிரியான பிரச்சனைகளா, எது வந்து அதுக்கு வீக்னஸ் அல்லது பலவீனம் அப்படின்னு பாக்குறீங்க?
அதாவது 2006-2011 திமுக மேல இருந்த அந்த வெறுப்புணர்ச்சி எந்த அளவுக்கு குறைந்திருக்குன்னு தெரியல. அது வந்து இன்னமும் ஒரு சாராரிடம் அந்த நினைவுகள் அப்படியே தான் இருக்கின்றன. குடும்ப அரசியல், 2G ஊழல், நில அபகரிப்பு, இவையெல்லாம் திமுக மீதான வெறுப்புகள் ஓரளவுக்காவது மக்கள் மத்தியில் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. 92-93 வயது மனிதருக்கு ஓட்டு போட வேண்டுமா என்பது அல்ல, அது அது பெரிய பிரச்சனை கிடையாது. திமுக மீது இருக்கக்கூடிய பழைய அந்த விமர்சனங்கள், அந்த குடும்ப அரசியல், அது அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்காவது அது இருக்கிறது. மேலும் வந்து அதிருப்தியாளர்கள் பல இடங்களில் வேட்பாளர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கின்றன, ரெண்டு கட்சியும் நடக்குது, திமுகலயும் அது அதிகமா நடக்குது. முன்னாள் வந்து பாரம்பரியமாகவே அதிமுக வாக்கு வங்கியை விட திமுக அது குறைவா இருக்கிறதுனால பெரிய அளவுல கூட்டணியும் அவங்களுக்கு இல்ல, அதனால அவங்க எந்த அளவுக்கு வெற்றியை ஈட்ட முடியும் என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.